அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லையே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ரோமியர் கழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 2 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று பவுலடியார் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அன்றிற்குரியவர்கள், இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வார்த்தையும் நமக்கு இதைத்தான் எடுத்துரைக்கின்றன. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாம் எதை குறித்து சிந்திக்க வேண்டுமெனில், உலகத்தின் போக்கின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடாது, மாறாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நம்முடைய உள்ளத்தை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். புதிய மாற்றம் அடைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய திருவுளம் எது என நாம் அறிந்து கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய ஆலயம் நமக்கு உதவ வேண்டும் என்பதையும், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை தேர்ந்து தெளிவக்கூடிய அந்த ஞானத்தினை அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுத்துள்ள வேண்டும் என்பதை இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே இந்த நாளில், இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது, அல்லது அவருடைய பிரசன்னத்தில் அமர்கின்ற பொழுது, ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் போக்கின்படி எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளாமல், எது நல்லதோ, எது உகந்ததோ, எது நிறைவானதோ, எது பலன் கொடுக்கக்கூடியதோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி, இந்த பலியிலே நாம் உருக்கமாக நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அதே வேளையில், இன்றைய நாளில் பாடகர் குழுவினுடைய பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புனித செசிலியம்மா அவர்களுடைய திருவிழாவினை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நினைவு கூறுகிறது. ஆகவே ஒவ்வொரு ஆலயங்களிலும் பங்குகளிலும் இருக்கக்கூடிய பாடகர் குழுவினரை இந்த நேரத்திலே, குறிப்பாக இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று புனித அகுஸ்தினார் கூறுகிறார். இதோ தங்களுடைய குரல் வளத்தால் பாடல் வழியாக அவர்கள் வரக்கூடிய ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கு ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக பாடகர் குழுவினர் இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அர்ப்பண உணர்வோடு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை குரல் வழியாக பாட தேவையான அந்த அர்ப்பண உணர்வையும், தேவையான நல்ல உடலுள்ள சுகத்தையும், நீடிய ஆயுளையும் இறைவனவர்களுக்கு தந்திட வேண்டுமென ஒவ்வொரு பாடகர் குழுவினருக்கும் நாம் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்பவும் வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் ஆடிவும் அது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உமது அறிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. திருத்தூத யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 திருவசனங்கள் 14 20 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மாணிக்க மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, முது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகம் எங்கும் தமது அறிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அறிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னொரு வானதூதர் பலிப்பிடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அறிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சையை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அறிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம், 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார்.
மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். உலகு உறுதியாய் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுராது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளவையும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர்தின் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடன் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார், வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கான செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5-11 வரை. கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி கட்ட நாட்களில் நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை வழிபாடு அல்லது இறை செய்தி எல்லாம் நமக்கு எதை மையப்படுத்துகின்றது அப்படின்னா, அடுத்த வாரம் நம்ம வந்து திருவருகை காலத்தை தொடங்க இருக்கிறோம். அடுத்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் வந்து கொண்டாட இருக்கிறோம். அதற்காக நம்முடைய கத்தோலிக்க திருவாவை வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ரொம்ப அழகாக திட்டமிட்டு அதற்குரிய எப்படி நாம் வந்து மக்களை தயாரிக்க வேண்டும், நம்மை நாம் எப்படி இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக அதற்குரிய விதத்தில் வந்து அந்த இறை செய்திகள் அல்லது இறை வார்த்தை வந்து நமக்கு திட்டமிட்டு வடிவமைத்து கொடுக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தை நற்செய்தி வாசகத்தை நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா, அதில் இரண்டு செய்திகள் நமக்கு வந்து புலப்படுகின்றன. ஒன்று என்ன அப்படின்னா, கடவுளுடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் நம் மீது பிரமாணிக்கம் உள்ளவராக இருக்கிறார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நாம் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாம் வந்து இருக்க வேண்டும். இது முதல் செய்தியாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, நாம் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னா, நாம் வந்து நம்முடைய உடல் அல்லது வெளித்தோற்றத்தை மட்டும் நாம் வந்து ஆயத்தம் செய்யக்கூடாது, மாறாக நம்முடைய உள்ளத்தை நம்முடைய ஆன்மாவை வந்து ஆயத்தம் செய்யணும், தயார் செய்யணும். அதற்காக நீ வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற, உலக நாட்டங்களுக்கு அல்லது வெளி அடையாளத்திற்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறியா, அல்லது ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திற்கான ஒரு தயாரிப்பினை, மனமாற்றத்திற்கான ஒரு வாழ்வினை நாம் வந்து மேற்கொள்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வந்து முன்வைக்கின்றது. நம்முடைய ஊரில் அல்லது குடும்பத்தில் நமக்கு தெரிந்த நபர்களுக்கு நிச்சயமாக அதில் வந்து நடந்திருக்கலாம். அதாவது 10 லட்சம் 15 லட்சம் போட்டு கார் வாங்குவாங்க. அந்த கார் வாங்கி ஒரு நாள்லையோ அல்லது ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்துலேயோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். அப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது அந்த கார் வந்து அப்படி சுக்கு நூறாக போயிடும், ஒன்றுக்குமே வந்து பயன்படாமல் நமக்கு வந்து போயிடும். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நமக்கு வந்து இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாது. ஆக நம்முடைய உழைப்பு இப்படி போயிருச்சே என்கிற ஒரு மனநிலை நமக்கு எல்லாத்துக்குமே வரும். இப்போ இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காமிக்கிறது அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே வந்து நிரந்தரமானது அல்ல, எல்லாம் வந்து நிலையற்றவை. ஆக நிரந்தரமான கடவுளை அவருடைய பிரசன்னத்தினை வந்து நாடு, அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினை வந்து பெற்றுக்கொள் என்பதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், தொடக்கத்தில் வந்து கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சி பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தார். இப்போ இயேசு என்ன சொல்கிறார், இந்த மக்கள் இப்படி பேசுகிறது பார்த்த உடனே இங்கே ரொம்ப அழகாக, அதாவது ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் சொல்கிறாரு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்று அங்கு வந்து கூறுகிறார், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒரு ஒன்றுமோ ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வினை ஆண்டவர் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த நற்செய்தியினுடைய தொடக்க பகுதி நமக்கு வந்து இருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு நாம் வந்து பல கோடிகள் செலவிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆலயங்களை வந்து பிரம்மாண்டமாக கட்டுறோம். அதில் வந்து உண்மையிலேயே அந்த கடவுளுடைய பிரசன்னம் அதில் இருக்கணும். அந்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அல்லது ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஜபம் செய்கின்ற பொழுது வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கு என்ன கிடைக்கணும், எதற்காக போகிறோம், நிம்மதியை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நம்ம வந்து இவ்வளவு கோடிகள் பல கோடிகள் செலவு பண்ணி நம்ம வந்து ஆலயங்களை கட்டுறோம். அதில் நிறைய வந்து ஜோடனைகள் அலங்காரங்கள் இதெல்லாம் வந்து கட்டுறோம். நம்ம வந்து பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வெளி அடையாளத்துக்கு நம்முடைய பெருமையை நாம் வந்து இந்த பார் நான் இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் வந்து ஆலயத்தை வந்து கட்டியிருக்கிறோம், மற்ற யாராலையும் இப்படி வந்து கட்ட முடியாது என்று நம்முடைய பெருமையை பல நேரங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா பறைசாற்றுவதற்காக அல்லது வெளிப்படுத்துவதற்காக நாம் வந்து கஷ்டப்பட்டாலும் மக்களை வருத்தி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆலயங்களை நாம் வந்து கட்டுறோம். உண்மையிலேயே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இது அழகு அல்ல. இங்கே பாருங்க, கவின்மிகு கற்கள், நேர்ச்சி பொருள்கள், இப்போ இதனால் வந்து அந்த கோவில் வந்து அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே எது அழகு அப்படின்னா அங்கே வந்து இந்த கவின்மிகு கற்கள் அல்ல, அதாவது நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் அல்லது பொருட்கள் அல்ல, அல்லது பரிசுகள் அல்ல. மாறாக எது அங்கு அழகு அல்லது நமக்கு வந்து ஒரு ஆழமான உண்மையை கொடுக்குது அப்படின்னா அங்கு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் வந்து அமர்ந்து ஜபிக்க வேண்டும். என்ன ஜபிக்கணும்? நன்றி சொல்லணும். எதை குறித்து நன்றி சொல்லணும்? எப்படி ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே போல் மோயிசனுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்தாரோ, அதே போல் கடவுள் எனக்கும் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை ஆண்டவர் இம்பட்டுமாய் இந்நாள் வரை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதியில் அவர் நம்பிக்கைக்குரியவராக பிரமாணிக்கமுடையவராக இருக்கிறார். ஆகவே அதை குறித்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்போ உதாரணமாக பாருங்க, ஆபிரகாம் வந்து கடவுள் வந்து வாக்குறுதி கொடுக்கிறார், நீ வந்து கடற்கரை மணலை போல அதே போல் விண்ணில் இருக்கக்கூடிய விண்மீன்களைப் போல உன்னுடைய வழிமரபு இருக்கும். அந்த வாக்குறுதி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அவருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர், ஆபிரகாமினுடைய வழிமரபினர் அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர் எண்ணிலடங்காத விதத்தில் ஒரு வளர்ச்சியை அவர் வந்து பார்க்கிறாங்க. ஆக அந்த வாக்குறுதியை கொடுத்த தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் வந்து நிற்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். அதில் நாம் எதற்காக கோவிலுக்கு செல்கிறோமோ அதனுடைய நோக்கமாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியே மோயிசனுடைய பார்க்குறோம். அங்கே பாருங்கள், 40 ஆண்டுகளாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பாலைவனத்தில் அவர் வந்து பயணிக்கிறார்கள். நிறைய இடர்பாடுகள், துன்பங்கள். ஆனால் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் வந்து மோயிசன்ட்ட, இந்த மக்களுக்கு வந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் நாட்டிற்கு நான் வந்து அழைத்து செல்வேன், அந்த மக்களை நான் வந்து பாதுகாப்பேன், அவருடைய வந்து என்னுடைய கரத்தில் வந்து தாங்குவேன் அப்படியெல்லாம் சொல்லி மோயிசன் வந்து வாக்குறுதி கொடுக்கிறாரு. அப்படி வாக்குறுதி கொடுத்த கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மக்களை வாக்குறுதி கொடுத்தபடியே அந்த பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் நாட்டிற்கு அழைத்து செல்கிறார். அப்போ அந்த வாக்குறுதி கொடுத்த கடவுளுடைய பிரசன்னத்தில் நோக்கி நாம் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு அல்லது ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி கோயிலுக்கு போன மக்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கு அந்த கோயிலுடைய தோற்றம் அது எப்படி இருக்கிறது, எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது, அதை குறித்து அவர்கள் வந்து பெருமை அடைகிறாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து அந்த மக்கள் வந்து பெருமை அடையலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வெளி அடையாளங்களை பார்க்குறீங்க, வெளி பெருமையை நீங்கள் வந்து நாடுறீங்க, இது முக்கியம் அல்ல, இது அழகு அல்ல. எது அழகு? இங்கே பாருங்கள், இத்தனை நாட்களாக ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்த தேவன், மோயிசனோடு உடனிருந்த தேவன், தாவிதோடு உடனிருந்த தேவன், இறைவாக்கினர்களோடு உடனிருந்த தேவன், இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய இந்த கானான் நாட்டிற்கு அழைத்து சென்ற தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஆக நீங்கள் எதை குறித்து பெருமை பாராட்டணும் அப்படின்னா என்னுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது, அதை குறித்து தான் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு வந்து ஒரு அழகான, ஒரு யதார்த்தமான, ஒரு வாழ்வியல் சிந்தனையை நமக்கு வந்து இன்றைய நாள் நமக்கு வந்து கொடுக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பல நேரங்களில் பெருமைப்பட்டு கொள்கிறோம். அதாவது நம்முடைய திறமை இருக்கிறது அல்லது அழகு, ஒருவேளை ஆண்களை பார்த்தால் பெண்களை பார்த்தால் அழகு வாய்ந்த ஒரு உடற்கட்டை அமைத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பெருமை பாராட்டுகின்றோம். அதனால் என்ன சொல்ல, ஒரு மெத்தனம், ஒரு தேவையில்லாத தற்பெருமை, இதெல்லாம் பார்த்தோன்ன ஒரு என்ன நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு மேட்டின்மை வந்து விடுகிறது. அப்போ எனக்கு அழகு இருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு வந்து நல்ல குடும்பத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய திறமையினால் நான் வந்து பெற்றுக்கொண்டேன் என்று பல நேரங்களில் நான் வந்து நினைக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா கடவுள். அப்போ ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை நாம் வழிபடுகின்ற பொழுது நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்க ஆண்டவரே, எனக்கு வந்து எனக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு வந்து திறமையை எனக்கு நல்ல திறமை இருக்கிறது, என்னோடய திறமையினால் நான் வந்து இப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நான் வந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நாம் அங்கு வந்து நம்முடைய திறமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அதை குறித்து நாம் வந்து பெருமை பாராட்டக்கூடாது. அங்கே ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது, வாழும் கடவுள் இருக்கிறார், இந்த வாழும் கடவுள் எனக்கு தேவையான அந்த ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை எனக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இவர் இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒன்றும் இல்லை. இவர்தான் எனக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நாம் வெளி அடையாளங்களை பார்க்கக்கூடாது, வெளி அடையாளங்களை வெளி பெருமைகளை நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மாறாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது நான் கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? கொஞ்சம் சுய ஆய்வு நாம் வந்து செய்து பார்க்க இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கோயிலுக்கு போகிறோம், நம்மை நாம் வந்து தகுந்த விதத்தில் வெள்ளி அடையாளத்தில் தயாரிக்கின்றோம், நல்ல உடைகள் உடுத்துகின்றோம், நல்ல சிகை அலங்காரம், தேவையான அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம், தேவையான இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஆனால் உள்ளத்தை தயார் செய்கின்றோமா? அப்போ கோயிலுக்கு போகிறப்ப கூட கழுத்தில் காதில் எல்லாம் தொங்குது, ஆனால் உள்ளத்தை நாம் வந்து தயாரிக்கின்றோமா? மக்கள் பார்க்கணும், இந்த பார் இவங்க இப்படி வர்றாங்க, இவ்வளோ உடைகள் உடுத்துறாங்க, உடைகள் உடுத்த வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் கடவுளுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அப்படி உணரலை அப்படின்னா எப்படி இந்த ஆலயம் வெள்ளி அலங்காரங்களை அல்லது அந்த அடையாளங்களை நாம் வந்து பார்க்கின்ற பொழுது நாம் அதை குறித்து பெருமைப்படுகின்றோமோ, எப்படி அந்த பெருமைப்படுத்தப்படி அப்படி வெளி அடையாளங்களை குறித்து நாம் வந்து பெருமைப்படுகின்ற பொழுது எப்படி அந்த ஆலயம் ஒரு காலத்தில் இடிக்கப்படுமோ, அந்த அது இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் அழிந்து போகுமோ, அதே போல நம்முடைய வாழ்வும் பல நேரங்களில் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் வந்து உணரலை அப்படின்னா, கடவுளுடைய பிரசன்னத்திற்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னா, நிச்சயமாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய அழகும் நம்முடைய திறமையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் வந்து வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் வாருமாய் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இறை வார்த்தை எல்லாம் நம்ம வந்து செழுமைப்படுத்த வேண்டும், நம்ம நெறிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்து நெறிப்படுத்தக்கூடியவையாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். இன்றைய நாளில் முதல் சிந்தனையாக ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது அந்த ஆலயத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது, அந்த கடவுளுடைய பிரசன்னம் எப்படி முன்னோர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரோ, அதே போல நமக்கும் ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாக்குறுதியை நாம் நம்ப வேண்டும், அந்த வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை நாம் வந்து நம்ப வேண்டும். ஆகவே அதற்காக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ முதல் சிந்தனையாக நமக்கு வந்து அழைப்பு விடுக்கின்றது. ஏன் அப்படின்னா, நாம் வந்து ரோமியர் எழுதிய புத்தகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 36 வாசிக்கிறோம். அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக அப்படின்னு நான் வந்து பார்க்கிறோம். அதே போல குறைந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 30 மற்றும் 31 நாம் வந்து இவ்வாறு வாசிக்கின்றோம். அவரால்தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லி இங்கு பவுலுடைய ரோமியர் எழுதிய திருமுகத்திலையும் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்திலையும் மிக அழகாக கூறுகிறார். அப்போ கடவுளுடைய பிரசன்னத்திற்கு போகிறப்ப அவரை குறித்து நாம் பெருமை பாராட்டணும். ஆண்டவரே, இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி, இது எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தது, உம்முடைய நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அதற்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வெளி அலங்காரம் அல்ல, வெளி தோற்றம் அல்ல, அல்லது ஆலயத்தினுடைய அந்த தோற்றம் அல்ல, மாறாக எது முக்கியம் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னம். இதுதான் நமக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்து இருக்கிறது. இரண்டாவது சிந்தனையாக நம்ம வந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நம்ம வந்து கொண்டாடுவதற்காக நம்மையே தயாரிக்கக்கூடிய அந்த காலத்தை நோக்கி நாம் வந்து போயிட்டு இருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து என்ன எதை கொண்டாட போகிறோம், திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு, திருவழிபாட்டு ஆண்டினுடைய ஒரு முதல் நாள், அதெல்லாம் வந்து கொண்டாட இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 4 வாரங்கள் நம்மையே நாம் வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்ம தயாரிக்க போகிறோம். அதனால் தம்முடைய கத்தோலிக்க திருவை அதற்காக ஒரு 4 வாரங்களை நமக்கு வந்து ஒதுக்கி வைத்திருக்கிறது. அப்போ ஒதுக்கி வைப்பது எதற்காக ஒதுக்கி வைக்கிறது, நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும், உள்ளத்தில் வந்து வைக்கணும், சிந்திக்கணும், அது வந்து செயல்படுத்தணும். அதற்காக ஒரு நான்கு வாரத்தை நமக்கு வந்து ஒதுக்கி வைத்திருக்கிறது. அதோட ஒரு தயாரிப்பாக, ஒரு முன்னோட்டமாக இன்றைய இறை வார்த்தை பயிர் வந்து நமக்கு வந்து இருக்கிறது. நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் அப்படின்னா உலக நாட்டங்களுக்கு அல்லது உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் உலக நாட்டங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுங்க, ஆனால் அது அழிந்து போகக்கூடியது. எது உண்மையானது, எது நிலையானது அப்படின்னா கடவுள்தான் நிலையானவர், அவர்தான் உண்மையானவர். அவரை நீங்கள் நாடுனீங்க அப்படின்னா அல்லது நாம் அவரை தேடணும் அப்படின்னா நிச்சயமாக கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது சிந்தனையாக நச்சீதி வாசகம் வந்து எடுத்துரைக்கிறது. குறிப்பாக நம்ம வந்து திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 20 இறை வார்த்தை 24 இவ்வாறு நாம் வந்து வாசிக்கின்றோம். திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 20 இறை வார்த்தை 24 என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறை அருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இப்போ பவுலுடையாரு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. அப்போ கடவுள் எனக்கென்று ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு, அந்த பணியை மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்பது என்னுடைய விருப்பம். அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்கு அல்லது ஒரு வேலை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது ஒரு அங்கீகாரத்தை நாம் வந்து பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு விதங்களில் நாம் வந்து முயற்சிகள் எடுக்கின்றோம். யாரை பிடிக்கிறது, எங்கே போகிறது, எவ்வளவு செலவு செய்கிறது, இதையெல்லாம் நாம் வந்து திட்டமிடுகிறோம். அதுவல்ல நமக்கு முக்கியம். எது முக்கியம் அப்படின்னா நம்ம ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். நற்செய்தி பணி, அந்த இறை செய்தியை நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அது எப்படி அறிவிக்க வேண்டும், இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லாருமே அல்லது அதே போல் துறவுற வாழ்க்கை வாழக்கூடிய எல்லாருமே நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தந்தையாக, தாயாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் நல்லதொரு இறை ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் அதற்காக நம்முடைய வாழ்வை வந்து அர்ப்பணிக்க வேண்டும். உலகத்தின் போக்கின்படி நாம் வந்து வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அதே போல திமோத்தேயு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 7-8 நாம் வந்து இவ்வாறு வாசிக்கின்றோம். உலக போக்கிலான புனைக்கதைகளையும் பாட்டு கதைகளையும் விட்டு விலகு, இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும், ஆனால் இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது என்று அங்கு பவுலுடையார் அங்கு திமோத்தேயு முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 7-8 வாசி நாம் வந்து மிக அழகாக சொல்கிறார். அப்போ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நம்ம வந்து கொண்டாடுவதற்கு ஒரு முன்னோட்டமாக, ஒரு தயாரிப்பின் அடையாளமாக இந்த இறை வார்த்தைகளை நமக்கு வந்து கொடுக்கப்படுகின்றன. அப்போ உலக போக்கு ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை வந்து தயாரிக்க வேண்டும். இதில் பல நேரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உலக போக்கிலான ஒரு வாழ்வு, நம்ம வந்து நிச்சயமாக நல்ல புதிய ஆடைகள் எடுப்போம், நிறைய காரியம், நம்முடைய வீட்டை வந்து சுத்தப்படுத்தும், எல்லா காரியங்களையும் நாம் வந்து செய்வோம். ஆனால் அதே வேளை இதெல்லாம் நமக்கு முக்கியம். ஆனால் இதையும் கடந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய். இன்றைக்கு உடலுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், மற்ற உடற்பயிற்சிகள்லாம் வந்து எல்லாம் செய்கிறோம், நம்மளுடைய உடலை வந்து பாதுகாத்து கொள்கிறோம். அது நம்மளுக்கு அன்றாட நம்முடைய உடலை பாதுகாப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அது நமக்கு மிக மிக முக்கியம். ஆனால் அதையும் கடந்து நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய இரண்டாவது சிந்தனை, உலக நாட்டங்களில் அல்லது உலக காரியங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அதிக பற்று கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியிலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்திற்கு செல்கின்றேன். ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய வெளி தோற்றத்தை குறித்து நான் பெருமை பாராட்டாமல், அந்த ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது, உம்முடைய பிரசன்னத்தை குறித்து நான் பெருமை பாராட்ட வேண்டும். என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாமே நீர் கொடுத்த ஆசீர்வாதம், அதை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன் என்கிற மனநிலையையும், உலக காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மாறாக உம்முடைய இறை வார்த்தையின் மீது அதிக பற்று கொண்டவனாக, அந்த இறை வார்த்தை எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு கொடுக்கிறது என்கிற வாக்குறுதியை நம்புகிற மக்களாக நான் வாழ்வேன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினை, மனநிலையினை இறைவன் நமக்கு தந்திட வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
பலியாக என்னை உனக்கு தேனின்ற இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று, பலியாக என்னை உனக்கு தருவேனின்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, எனையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று, உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படை